சுவிட்சர்லாந்து கலையளிக்கப்பட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் திகதி, எம் தமிழுக்கு தை மாதம் 25, வெள்ளிக்கிழமை.
சில சொற்களால் பல பொருளை உணர்த்தி சிந்தனையை தூண்டிவிட்டு சிறந்த மனிதனாக நாம் மாற உங்கள் சிந்தனைக்காக ஓர் திருக்குறள்.
களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும், களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும்.
களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய செல்வம் பெருகுவது போல் தோன்றி இறுதியில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும்.
அன்பு நேயர்களே, நமது சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக அனைத்து நேயர்களின் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் பெற்ற வாரம் ஒரு வலம் வழங்குபவர் திரு எம் வரதராஜன்.
வாரவலம் கடந்த 2 தினங்களாக தமிழ் ஊடகங்களிலும் சில தமிழ் பத்திரிகைகளிலும் மகேந்த ராஜபக்ச அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது குற்றம் செலுத்தியதாக செய்திகள் வந்திருக்கின்றன. தமிழ் ஊடகவியலாளர்களை அவர் நேற்று முன்தினம் சந்தித்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது பலவிதமான குற்றங்களை சுமத்தியிருக்கின்றார். அவற்றுள் சில அப்பட்டமான பொய்யுரைகள் என்பது நிகழ்ந்த சம்பவங்களை பார்த்தவர்களுக்கும் நினைவில் வைத்திருப்பவர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம். தாம் ஜனாதிபதியாக இருந்தபொழுது அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று ஒரு செனட் சபையை உருவாக்குவதற்கான யோசனையை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முன்வைத்ததாகவும், ஆனால் கூட்டமைப்பினர் அந்த தீர்வை நோக்கி முன்னகரும் அக்கறையுடன் செயற்படவில்லை என்றும் அவர் குறை கூறியிருக்கின்றார். பேச்சு மேசையில் வைத்து காலையில் ஒரு விடயத்தையும் மாலையில் ஒரு விடயத்தையும் அவர்கள் கூறி வந்தனர் என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இது யாவும் முழு பூசணிக்கையாய் அதனை சோற்றிலே மறைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டாகும் என்பது கூட்டமைப்பு தரப்பினருடைய கருத்து. தமிழர்களை கேணியன்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர் காதில் பூச்சுட்டும் கதையை சொல்லியிருப்பதாக கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் வட்டாரங்களிலிருந்து பேசப்படுகிறது. ரணில் ஆட்சிக்கு வந்தால் தாம் கோருவதை அவர் தருவார் என்றே கூட்டமைப்பினர் எதிர்பார்த்தனர் என்றும், தன்னிடமிருந்த பகை காரணமாக ரணிலிடமிருந்து தீர்வை பெறவே கூட்டமைப்பினர் விரும்பினர் என்றும் அவர் கதைவிட்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சே 2010 ஜனாதிபதி தேர்தலில் வென்று மீண்டும் ஜனாதிபதியான பின்னரே 2011 ஜனவரி முதல் 2012 ஜனவரி வரைதான் கூட்டமைப்பினர் அவரது அரசு பிரதிநிதிகளுடன் 18 சுற்றுப்பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் ரணில் மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவார் என்று எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலையே இருந்தது. விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் வென்று தம்மை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் ராணுவ தளபதி சரத் என் பொன்சேகாவை கூட சுமார் 18 லட்சம் வாக்குகளால் தோற்கடித்து பெருவெற்றியை எட்டிய மஹிந்த ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது குறித்து அப்போது யாரும் சிந்தித்து பார்க்கும் நிலை இருக்கவில்லை. என் மஹிந்த ராஜபக்ச கூட தமது அரசியல் எதிர்காலம் அப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. எல்லாம் 2014 இறுதியில் மஹிந்த ராஜபக்ச முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தலுக்கு உத்தரவிட்டு 3வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய போதுதான் கட்டவிழ்ந்தன. அவரது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேனா தேர்தலில் அவருக்கு எதிராக பொது எதிரணி வேட்பாளராக களமிறங்கிய போதுதான் நிலைமை சற்று மாறியது. அதற்கு முன் பதவியிலிருந்து அசைக்க முடியாத இரும்பு மனிதராகவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருந்தார். 2014 கடைசி வரை நிலைமை எப்படி இருக்க, என்னிடமிருந்த பகை காரணமாக ரணிலிடமிருந்த தீர்வியை பெறவே கூட்டமைப்பினர் முயன்றனர் என்று 2011 நடந்த சமரச பேச்சுவார்த்தைகள் குறித்து மஹிந்த கூறுவது அப்பட்டமான பொய்யாகும். இதே சமயம் அவ்வேளையில் 2011 அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலசில்வா தலைமையிலான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் சம்பந்தம் தலைமையிலான கூட்டமைப்பின் குழுவிற்கும் இடையில் 18 சுற்று பயிற்சிகள் நடந்திருக்கின்றன. இந்த 18 சுற்று பயிற்சிகளின் விவரம் அடங்கிய கூட்ட அறிக்கைகள் எழுத்திலே பதியப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கூட்டத்தின் ஆரம்பத்திலும் முன்னைய கூட்டத்தின் கூட்டப்பதிவு அறிக்கைகள் வாசிக்கப்பட்டு முறையான கூட்ட நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அவற்றை வாசிக்கப்பட்டவற்றை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அந்த பேச்சு ஆரம்பம் முதலே இவற்றையெல்லாம் பதிவிலே வைத்திருக்கின்றார். கூட்டமைப்பின் கைவசம் அந்த அறிக்கைகள் இன்னும் உள்ளன. அத்தோடு அந்த 18 சுற்று பேச்சின் பின்னரும் கடைசி சுற்று பேச்சுக்காக அது நடைபெற ஏற்பாடாக இருந்த ஜனாதிபதி செயலக பிரிவுக்கு அது நடைபெறவிருந்த 2 தினங்களும் 2012 ஜனவரி மாதம் 17-18 திகதிகளில் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் சென்று அரசு தரப்பு பிரதிநிதிகளுக்காக காத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கு வரவில்லை. அதனால் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் ஏமாற்றுடன் திரும்பி இருக்கின்றார்கள். அதுவே அந்த சமாதான பேச்சுவார்த்தை குழப்பியவர்கள் யார் என்பதை அம்பலப்படுத்த போதுமானது. மேலும் அதற்கு முன்னர் நடைபெற்ற 18 சுற்று பேச்சுக்களின் போது ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்ட அறிக்கைகளை பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே இப்போது கூறுகின்றது போல கூட்டமைப்பினர் காலை ஒன்றும் மாலை ஒன்றுமாக நிபந்தனைகள் விதித்ததாக இல்லை, அல்லது அரசு தரப்பு பிரதிநிதிகள் திமித்தனத்துடன் நடந்து கொண்டார்களா என்பதை பற்றி அதில் பார்க்க முடியும். ஒவ்வொரு சுற்று பேச்சின் முடிவிலும் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் அரசு பேச்சு குழுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு காட்டப்பட்ட நடவடிக்கைகள் அடுத்த சுற்று பேச்சுக்கு முன்னர் நிறைவேற்றப்படும் செயற்படுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டமையும் ஆனால் அளித்த வாக்குறுதிகளவையும் நிறைவேற்றப்படாமை குறித்து ஒவ்வொரு முறையும் கூட்டமைப்பினர் அதிருப்தியும் விசமும் வெளியிட்டமையும் அந்த அறிக்கைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று தெரிகின்றது. சரி, அது முடிந்த காரியம் என்று விட்டுவிடுவோம். இனிமேலாவது தனது நிலையை அவர் மாற்றிக்கொண்டு எதிர்காலத்தில் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வான ஒத்துழைப்பாரா என்று பார்த்தால், அவர் நேற்று முன்தினம் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சில 2 முக்கிய விடயங்களை பார்க்கலாம். மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு அவர் குறிப்பிட்ட பதில், மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் முதல்வர்களை கும்பிட வேண்டி வரும் என்று தெரிவித்திருக்கின்றார். தமிழர்களுக்கு அடிப்படை மற்றும் பொருளாதார வசதிகளை மேம்படுத்தினால் அரசியல் தீர்வு தன்னிச்சையாகவே கிடைத்துவிடும் என்றும் அவர் கூறுகின்றார். இப்படி கருத்து கூறுபவரிடமிருந்து நியாயமான தீர்வுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது எப்படி ஏற்படும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இது இன்றைய வரவலம்.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்ப தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்டில்.
தொடர்புகளுக்கு 02209370344, 02209370344,
இமெயில் யோகா vpml@gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை என்ற மலை, குங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை என்ற மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை என்ற மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை. மருதமலை மருதமலை. நீங்கள் புகுந்தாலும் மகனை வரவே நாடியல் வினை தீர நான் வருவே, நாடியல் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுள்ளே. அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுள்ளே. மருதமனை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. மருதமனை மாமணியே முருகையா,
தெய்வம் திரைப்படத்திற்காக சங்கீத வித்துவான் மதுரை சோமு அவர்கள் பாடியுள்ளார். எனவே அவர் பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு தரவிருக்கின்றார் தாய் தமிழகத்தில் இருந்து செல்வி பூஜா ரமேஷ் குமார்.
சங்கீத மன்னர் மதுரை சோமு. சோமு பாட்டை கேட்டப்புறம் வேற எந்த பாட்டும் காதல ஏறாது என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். ஆன்மாவை தொடும் உருக்கமான குரல் அவருடையது. எம்எஸ், எம்எஸ்வி, பட்டம்மாள், அரியக்குடி, செம்மங்குடி, ஆலத்தூர் சகோதரர்கள், செம்பை, ஜிஎன்பி முதலிய மேதைகள் கொடிகட்டி பறந்த தருணத்தில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து அந்த ஜாம்பவான்களையே மிரட்டியவர் என்ற மதுரை சோமசுந்தரம் என்ற மகா கலைஞனை பற்றி நறுக்கென்று சொன்னார் கோவையிலுள்ள தமிழ்நாடு இசைக்கல்லூரியின் தலைவரான டாக்டர் ஆண்டான்கோயில் சிவகுமார். சினிமா ரசிகர்களை பொறுத்தவரை தேவரின் தெய்வம் படத்தில் இடம்பெற்ற மருதமலை மாமணியே முருகையா என்ற அட்டகாசமான பாடலை பாடியவர் என்ற முறையில்தான் மதுரை சோமுவை அறிவார்கள். ஆனால் அவரது சங்கீத சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமானது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடக சங்கீத உலகை ஓர் இசை சூறாவளி போல் ஆக்கி தமித்தவர். அவருடைய தோழி பைரவி, கல்யாணி ராக பாடல்கள் ஒலிக்காத ஊரே இல்லை. பஸ் போகாத குக்கிராம மாரியம்மன் கோயில்களில் கூட சோமு போயிருக்கிறார். தியாகராஜரையும் சீர்காழி தமிழிசை மூவரையும் நெஞ்சுருகி பாடியிருக்கிறார். நம்மூரில் பாட்டு வரிகளை கேட்டால்தான் பாமரர்கள் கச்சேரியில் உட்காரலாமா என யோசிப்பார்கள். ராகம் பாடிய சாமானிய மக்களை உட்கார வைத்தவர் சோமு. கர்நாடக சங்கீதம் குப்பத்தை சென்றடைய வேண்டும் என்கிறார் மகசேசே விருது பெற்ற பாடகர் டி.எம். கிருஷ்ணா. அதற்காக வடசென்னையிலுள்ள எளிய மக்கள் வாழும் பகுதிகளுக்கெல்லாம் சென்று கச்சேரி செய்கிறார். ஆனால் சோமு என்ற உன்னத கலைஞன் அந்த முயற்சியை செய்தவர் எப்போது? சாதி ஆதிக்கம் தலை தூக்கி மிரட்டிய காலத்தில். எந்த கட்டத்திலும் தன் சங்கீதத்தை சமரசம் செய்து கொள்ளாமல் பாடினார். மாரியம்மன் கோயில் கச்சேரியாக இருந்தாலும் சரி, பண்டிதர்கள் அமர்ந்து கேட்கும் சென்னை மியூசிக் அகாடமி கச்சேரியாக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே ஒன்றுதான், சத்தியத்தோடு பாட வேண்டும் என்பதே என் அப்பாவின் குருநாதர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை சொல்லி தந்த பாலபாடம் என்று ஆரம்பித்தார் மிருதங்க வித்வான் மதுரை சண்முகம். தனது தந்தைக்கு தொடர்ந்து பல கச்சேரிகளுக்கு வாசித்திருக்கிறார். தற்போது சென்னை ஆவடி அருகே அண்ணனூரில் வசிக்கிறார். அவர் பாட்டில் மட்டுமல்ல சிந்தனையிலும் பிரமிக்க வைத்தவர். மதுரையில் எங்கள் வீட்டில் பாட்டு கற்றுக்கொள்ள வருபவர்களிடம் பேதம் பார்க்க மாட்டார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இரண்டு பையன்களுக்கு அவ்வளவு ஆர்வமாக சொல்லி தந்தார். நீங்க பாடுங்கப்பா, உங்களிடம் நான் சங்கீதத்தை வரவழைக்கிறேன்னு சொன்னார். அந்த இருவரும் 5 ஆண்டுகள் கற்றார்கள். ஒருவருக்கு இசைக்கல்லூரியிலேயே வேலை கிடைத்தது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைக்கல்லூரி தலைவராக அப்பா இருந்தபோது பேதமில்லாமல் மாணவர்களை சேர்த்தார் என்றார் பெருமிதத்தோடு. திருவாரூரில் ஒரு கச்சேரி முடிச்சிட்டு மறுநாள் காலையில் சில நாதஸ்வர வித்வான்கள் தவில்காரர்கள் ஜமாவாக உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். பேச்சு மதுரை சோமு பக்கம் திரும்பியது. அப்போ ஒரு வித்வான் சொன்னார், இசை வேளாளர் சமூகத்தில் சோமு பிள்ளை ஓர் அதிசய பிறவி என்று. உடனே நான் அதை திருத்தினேன். அவர் இந்த சமூகத்திற்கு மட்டுமில்லப்பா, சங்கீத உலகத்துக்கே அதிசயம் னு அடிச்சு சொன்னேன். அத்தனை பேரும் ஆமான்னு என்று ஒரே மனசா ஒப்புக்கொண்டார்கள். அவர் காலமாகி 25 வருஷங்களுக்கு மேல் ஓடிப்போச்சு. இன்னும் அந்த இடம் காலியாவே இருக்கு. அதில் எவரும் உட்கார இயலாதது மட்டுமில்லை, பக்கத்தில் நெருங்க கூட யாராலையும் முடியலை. எனக்கு தெரிஞ்சு குருவை மிஞ்சின சிஷ்யன்னு சோமு பிள்ளையை மட்டும்தான் சொல்வேன் என்றார் நாதஸ்வர மேதை செம்பனார் கோயில் SRG ராஜண்ணா. அவரும் சகோதரர் சம்பந்தமும் இணைந்து ஒரு காலத்தில் நாதஸ்வர உலகில் பெரிய ரவுண்டு வந்தார்கள். சோமு சங்கீதம் என்றால் ராஜண்ணாவுக்கு உயிர். இதில் சுவாரஸ்யமான விஷயம், சோமுவுக்கு இசை உலகை தாண்டி ரசிகர்கள் பலர் உண்டு. திராவிட அரசியலில் ஊறிப்போய் பகுத்தறிவு பேசுபவர்கள் கூட அம்பாள் முருகன் மீது அவர் உருகி பாடுவதை கேட்டு மனதை பறிக்கொடுத்தவர்கள். திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி, துரைமுருகன், திருச்சி செல்வேந்திரன், வீரபாண்டி ஆறுமுகம் உள்பட்ட நிறைய பேர். MGRோ அவர் பாட்டை கேட்டு கலங்கும் அளவுக்கு தீவிர ரசிகர். இதற்கு காரணம் காசுக்கு ஏற்ற காம்போதி பாட தெரியாதவர். நேரம் காலமெல்லாம் அவருக்கு கிடையாது. கச்சேரியை அவசர கதியில் முடிக்கவே அவருக்கு மனம் வராது. இன்றைய இளம் ஜிப்பாக்களுக்கு அவர் பிழைக்க தெரியாத மனிதராக தெரியலாம். தர்மவதியையும் ஹேமவதியையும் காதலித்தவர், அந்த ராக தேவதைகளோடு வாழ்ந்தவர். மாயவரம் சியாமலாதேவி கோயில் கும்பாபிஷேகத்தில் இவர் சாயந்திரம் பாடணும். நாங்கள் எடுத்து நடத்தியதால் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டி அமர்க்களப்படுத்திட்டோம். அண்ணனும் நானும் விழா குழுவில முக்கியமான ஆளுங்க. தடல் புடலா ஏற்பாடுகள் நடந்திருக்க முதல் நாள் இரவு சோமு பிள்ளையிடமிருந்து போன் வந்தது. அண்ணன் கோச்சிக்காதீங்க, திடீர்னு தம்பிக்கோட்டை மைனர் வீட்டு கல்யாணத்தில் பாடணும்னு தகவல் வருது, அதுவும் நாளை சாயந்திரம், தவிர்க்க முடியல, என்னை மன்னிச்சிடுங்க என்றார். எங்களுக்கு பயங்கர கோபம், ஜனங்களை ஏமாத்த கூடாதுன்ன, தப்பாகிடும் என்று நான் கண்டிப்பாக சொன்னேன். சட்டென்று எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, கும்பாபிஷேகம் முடிஞ்சு மதியம் இங்க பாடிட்டு சாயந்திரம் கிளம்பி தம்பிக்கோட்டை போயிடுங்க. மாயவரத்திலிருந்து ரொம்ப தூரம் இல்லையே என்று கேட்டேன். ஒரு வழியா ஏத்துக்கிட்டார். சொன்னபடியே காலையில வந்துட்டார். மதியம் ஆரம்பிச்சு 5 மணி நேரம் பாடினார். டிராபிக்கை திருப்பி விடுற அளவுக்கு கூட்டம், ஏகப்பட்ட பாடல்கள் பாடினார். அப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திருப்திதானே என்று கேட்டுவிட்டு காரில் ஏறி கிளம்பிட்டார். மறுநாள் காலையில் தகவல் வருது, தம்பிக்கோட்டை கல்யாணத்தில் விடிய காலை 4 மணி வரை பாடினார் என்று. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் 10 மணி நேரத்திற்கு மேல தொடர்ந்து பாட முடியுமா? அதுவும் தரமான சங்கீதம். அதுக்கும் மறுநாள் எங்க பாடினாரோ தெரியாது. அதுதான் சோமு அண்ணன். கச்சேரியில் உட்கார்ந்துட்டார்னா எந்திரிக்க அவருக்கு மனம் வராது. 10,000 ரூபாய் காசுக்கு அவ்வளவு பாடணுமா? இந்த காலத்து இலசுகள் மாதிரி யோசிக்காத கல். வேடிக்கை என்னன்னா, கச்சேரியில் உட்கார்வதற்கு முன் அவர் குரலை கேட்டா நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். இவ்வளவு கட்டி போன குரல், மேடையில் உட்கார்ந்து 2 பாட்டு பாடினப்புறம் திறக்கும் பாருங்க, எப்படி அது சாத்தியம்? எல்லாம் மதுரை மீனாட்சி அருள் தானே, வேற என்னத்தை சொல்றது. சோமு கிட்ட உள்ள பெரிய குணம், பக்கவாத்திய காரங்களை ரசிப்பார். அவர் கற்பனையை தாண்டி வயலின்காரர் வாசிக்கும் போது பலே பலே சந்துரு என்று தட்டி கொடுப்பார். ஒரு தடவை இவர் போடுற ஸ்வர கணக்கு வழக்கை வயலினில் MS கோபாலகிருஷ்ணன் அப்படியே திருப்பி வாசித்தார். எனக்கு வாசிச்சு வாசிச்சு கோபாலுக்கு கை பழகிடுச்சு என்று ஒரே அப்ளாஸ். தனி ஆவர்த்தனத்திற்கு அப்புறம் மதுரை அரசாலும் மீனாட்சின்னு ராக மாளிகையை எடுப்பார். தமிழ்நாட்டின் பல அம்மன்களை அழைத்து பாடுவார். கும்பகோணத்தில் ஒருமுறை அந்த பாட்டை பாடும்போது மதுரை அரசாலும் நிறுத்திட்டார். வயலின் சந்துரு மீனாட்சின்னு முடிக்க செம்ம கைத்தட்டல். சந்துரு, உனக்கு கண் பார்வை இல்லையேப்பா என உடைந்து போய் அழுகிறார். அது ஆத்மார்த்தமான சங்கீதம். அதுக்கு மேடை அலங்காரம் வரைமுறை எதுவும் கிடையாது. சராசரியான வித்வான்களிடம் எதிர்பார்க்கிற கட்டுப்பாடை சோமுவிடம் எதிர்பார்க்க முடியாது. இவர் மட்டுமல்ல, புல்லாங்குழல் மாலி, ராஜரத்தினம் பிள்ளை முதலிய காலத்தை கடந்த மேதைகள் எவருக்கும் கட்டுப்பாடுகள் இல்லை. இன்னைக்கு பிடில்காரர் கொஞ்சம் விவகாரமா வாசிச்சிட்டா போச்சு, பாட்டுக்காரர் முகத்தை பார்க்க முடியாது. அப்புறம் 6 மாதங்களுக்கு அவருக்கு சான்ஸ் கட். அதனால்தான் வித்வான் வலஜீ ராகத்தை ஆரம்பிச்சு மலைய மாறுதத்தில் முடிச்சா கூட வயலின்காரரும் அதே குழப்பத்தில் வாசிச்சு முடிக்கிறார். அவருக்கு பிழைப்பு முக்கியமா, சங்கீத சுத்தம் முக்கியமா என்று கேட்டு சிரித்தார் ராஜண்ணா.
தாயகத்திற்கோ உலக நாடுகளுக்கோ பணம் அனுப்ப வேண்டுமா? இதோ மவுண்ட் ராஸ்கல் ஸ்டோடாட் ரோடில் பன்னாட்டு பண மாற்று மையம் சிலோன் எக்ஸ்சேஞ்ச், எந்த நாட்டு பணமானாலும் உள்நாட்டு பணமாக மாற்றித் தருவார்கள். மிக குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை அளிக்கிறார்கள் சிலோன் எக்ஸ்சேஞ்ச். எங்கே என கேட்கிறீர்களா? இலக்கம் 164 ஸ்டோடர்ட் ரோட், மவுண்ட் ராஸ்கில், ஆக்லாந்து. தொடர்புக்கு கைபேசி எண்கள் 02-2630-07-35. நன்றி.
ரித்மிக் தண்டர் நடன பள்ளியின் நடன வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
மேற்கத்தைய மற்றும் பாலிவுட் நடனம் பயில விரும்பும் உங்கள் பிள்ளைகளை எமது நடன பள்ளியில் சேர்க்கலாம்.
பெரியவர்களுக்கு $13,
சிறியவர்களுக்கு $10 மட்டுமே.
நடனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
பவித்ரா அசோக்குமார் 02-2-3-4-0-1-4-2-6
மற்றும் சிவரஞ்சி சிவகுமாரன் 02-2-5-2-5-1-0-5-9.
பொன் மாலை பொழுது மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி தாயக உறவுகளுக்காக பொன் மாலை பொழுது நியூசிலாந்தின் பிரபல பாடகர் பாடகியர் கலந்து கொள்ளும் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி வருகிற பிப்ரவரி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இடம் மவுண்ட் ஈடன் வார் மெமோரியல் ஹால், 489 டொமினியன் ரோடு. பிரவேசம் குடும்பம் ஒன்றுக்கு $30, தனியார் $15. இந்நிதி உதவி மூலம் எம் மண்ணின் மக்களுக்கு உங்கள் அரிய பங்கினை தந்து உதவ அன்புடன் அழைப்பது நியூசிலாந்து தமிழ் சங்கம். பொன் மாலை பொழுது.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சாஜே குமார். வணக்கம் நேயர்களே.